مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره، والله لا يهدي القوم الفاسقين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அன்பு நண்பர்களே, பெரியோர்களே, இங்கு பேசப்படும் நல்ல பேச்சுகளை எங்கிருந்தாலும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, மாற்றுமத அன்பர்களே, இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அன்பிற்குரிய வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா இந்நிகழ்ச்சியை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நல்ல பலனை வழங்குவானாக. கேட்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. நம்மை நல்லோர்களாக, மக்களுக்கு நன்மை செய்பவர்களாக, அல்லாஹுவிற்கு அஞ்சுபவர்களாக, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக வாழ்க்கையில் பின்பற்றுபவர்களாக ஆக்கி அருள்வானாக. அந்த துஆவை எனக்கும் உங்களுக்கும் செய்தவனாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி ஒரு திடீரென்று நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டது, அல்லது இது போன்று பல சந்தர்ப்பங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் ஏன் ஏற்பாடு செய்யப்படுகின்றன? உங்களுடைய பொன்னான நேரங்களை செலவழித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நீங்கள் இந்த இடத்திலே திரளாக இப்படி ஒன்று கூடியிருக்கின்றீர்களே. அன்பிற்குரியவர்களே, இதற்குரிய நோக்கம் அல்லாஹுடைய பொருத்தம் மட்டும்தான் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை வாழ்க்கையிலே எடுத்து பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் நீங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த ஆசை இந்த சமுதாய மக்கள் அனைவருக்கும் உறுதியாக ஆழமாக வந்திருக்கும் என்றால் இந்த இடத்திலே உட்கார்வதற்கு இடம் இருக்காது. இன்று தொலைக்காட்சிகளுக்கு முன்பு தங்களுடைய கலாச்சாரத்தை, ஒழுக்கத்தை, பண்புகளை சீர்கெடுக்கக்கூடிய காட்சிகளை, செய்திகளை பார்த்து கழிப்பதற்கு கூடக்கூடிய கூட்டம், அதிலே தங்களுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய கூட்டம், இது போன்ற மார்க்க உரைகள், உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய இஸ்லாமிய பேச்சுகள், அல்லாஹுடைய பேச்சுகள், ரசூலுடைய பேச்சுகள் பேசப்படக்கூடிய சபைகளின் கண்ணியத்தை, அதனுடைய உயர்வை, அதில் கிடைக்கக்கூடிய பலனை தெரிந்து கொண்டால், அதில் இருக்கக்கூடிய மன நிம்மதியை தெரிந்து கொண்டால், அதிலே கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை அவர்கள் அறிந்து கொண்டால், இந்த இடத்திலே நாலா பக்கங்களிலும் நமது முஸ்லிம் சகோதர சகோதரிகளுடைய கூட்டம் திரளாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய மக்களில் பலர் தங்களுடைய மார்க்கத்தை மறந்தவர்களாக, மார்க்க கடமைகளை பாழ்படுத்தியவர்களாக வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு தூதரை அனுப்பினான். இந்த தூதர் நமக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த ஜின்னாக பிறந்த எல்லோருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மாற்றுமத அன்பர்கள் எண்ணிக்கொள்வது போன்று முஹம்மது என்பவர் முஸ்லிம்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பிய இறைவன் அல்லாஹ் அவர்களை பற்றி நமக்கு சொல்லுகின்றான், நபியே நீங்கள் உங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ جَمِيعًا. மக்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராக நான் வந்திருக்கிறேன். முஸ்லிம்களுக்கு என்று சொல்லவில்லை, அரபுகளுக்கு என்று சொல்லவில்லை. ஒரு இனத்தை இந்த இடத்தில் நம்மை படைத்த இறைவனான அல்லாஹ் குறிப்பிடவில்லை, மாறாக மனிதர்கள் அனைவருக்கும் யா ஐயுஹன்னாஸ் மக்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதராக நான் வந்திருக்கிறேன் என்று நபியே முஹம்மதே உங்களை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அன்பிற்குரியவர்களே, மேலும் ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மனித சமுதாயம் அனைத்திற்கும் அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள் அனைத்திற்கும் கருணையாக ஒரு கிருபையாக ஒரு அற்குடையாக ஒரு அல்லாஹ்வுடைய அன்பாக அனுப்பப்பட்டவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றார், வமா அர்ஸல்லாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன். நபியே அகில மக்கள் அனைவருக்கும் ஒரு கருணையாக ஒரு இரக்கமாக ஒரு அற்குடையாகவே தவிர உங்களை அனுப்பவில்லை. நீங்கள் முழு மனித சமுதாயத்திற்கும் கருணையாக அல்லாஹ்வுடைய அற்குடையாக அனுப்பப்பட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எதை விட்டு சென்றார்கள், இந்த சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்து சென்றார்கள், யார் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாம் என்பது தனித்த ஒரு ஜாதியோ தனித்த ஒரு இனமோ அல்ல, மாறாக யாரெல்லாம் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த தூதர்களுடைய வரிசையில் இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள். அதாவது கட்டுப்பட்டவர்கள், தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப தன்னுடைய ஆசாபாசங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையை கழிக்க மாட்டார்கள், மாறாக படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள். இதுதான் இஸ்லாம் என்பதனுடைய பொருள், முஸ்லிம் என்பதனுடைய பொருள். அல்லாஹு தஆலா அவன் இறக்கிய புத்தகமாகிய அல் குர்ஆனிலே நம்முடைய நபி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக உயர்வாக பேசுகின்றார். அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவது போன்று வேறு யாரையும் கண்ணியப்படுத்துவதில்லை. நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையின் ஒரு அடிப்படையாக ஆக்கி வைத்து வைக்கிறார். ஒருவருடைய இறை நம்பிக்கை, நீ உண்மையில் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, படைத்த இறைவனை நீ ஏற்றுக்கொள்வது உண்மை என்று சொன்னால் இந்த தூதரை பின்பற்ற வேண்டும், இந்த தூதரை நேசிக்க வேண்டும், இந்த தூதரின் மூலமாக உனக்கு காட்டப்படக்கூடிய வாழ்க்கை வழிகாட்டலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தகுதி, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட உயர்ந்த தரத்திலே அவர்களை வைத்திருக்கிறார். சூரா அன்நஜ்ம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூதரை பற்றி சொல்கின்றார், மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய நண்பர் வழி தவறியவர் அல்ல, வழி கெட்டவர் அல்ல, தவறான வழியிலே செல்பவர் அல்ல. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா எந்த நபியை இந்த மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிடப்படுகிறதோ அந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தினுடைய தூதரை பற்றி, அவருடைய உயர்வை பற்றி, அவருடைய ஒழுக்க நெறிகளை பற்றி சான்று தருகிறார். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா,
உங்களுடைய நண்பர். இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா நபியை நம்முடைய நண்பராக சொல்லுகின்றான், நம்முடைய தோழராக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய நபி தூதருக்கு இடையில் உண்டான உறவை இப்படித்தான் சொல்லுகின்றான். தூதரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் எப்படி நேசிக்க வேண்டும், தன்னுடைய நண்பராக தன்னுடைய தோழராக அது போன்ற நெருக்கமாக வைத்து அவர்களை பார்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுடைய தோழர் வழிகட்ட சிந்தனை உள்ளவர் அல்ல, மனைச்சிக்கு அடிமையானவர் அல்ல, மனைச்சிகள் கூச்சலாட்டங்கள் ஆசாபாசங்கள் இது போன்ற மனிதர் சொல்வாக மனிதர்கள் அடிமையாக கூடிய இந்த அற்ப விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அந்த அளவிற்கு தூய்மையான சுத்தமான இயற்கை உடையவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே தூய்மையை பயன்படுத்தினார்கள், தூய்மையை பின்பற்றினார்கள், வாழ்க்கையை சுத்தப்படுத்தினார்கள் என்றால், அவர்களுடைய மனைவி சொல்லுகின்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மா மஸ்ஸத் யது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்தன் லம் தஹில்ல லஹு கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஹலால் இல்லாத, தனக்கு அனுமதி இல்லாத, தனக்கு தடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் கையை தொட்டது கிடையாது. அவர்கள் ஒரு பெண்ணை தொட்டிருக்கிறார்கள் என்றால், ஒன்று தங்க அவர்களுடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நெருக்கமான இரத்த உறவில் உறவு உடைய பெண்ணாக இருக்கலாம். அவர்களுடைய உறவு முறையிலே இரத்த உறவுடைய யாரை திருமணம் முடிப்பது கூடாதோ, இரத்த பாசம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது தாய் தாயின் சகோதரி, தந்தையின் சகோதரி, அந்த சகோதரிகள் அந்த சகோதரிகளுடைய உறவுகளே வரக்கூடியவர்கள், இப்படி தனக்கு அனுமதி தன் யாரிடத்திலே பழகுவது அனுமதியோ, அப்படிப்பட்ட பெண்களைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டிருக்கலாமே தவிர, தனக்கு அனுமதி அற்ற அந்நிய பெண்ணின் கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டது கிடையாது. எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பெண்கள் மார்க்க சட்டங்களை கேட்க வருவார்கள். நான் முஸ்லீமாக ஆகிவிட்டேன், என்னிடத்திலே நீங்கள் இஸ்லாமிய ஒப்பந்தத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வருவார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயின் மூலமாகத்தான் உறுதிமொழி வாங்குவார்களே தவிர, ஆண்களிடத்தில் வாங்குவது போன்று கையை பிடித்து எந்த பெண்ணிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஒப்பந்தம் வாக்கு பிரமாணம் வாங்கியது கிடையாது. அந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொண்டவர்கள். அரபு உலகத்திலே இந்த நபியை எதிர்ப்பதற்காக, இந்த நபியின் மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்வதற்காக வேண்டி அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய எதிரிகள் பல முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவர் கூட நபியினுடைய ஒழுக்கத்தை பற்றி குறைவாக பேசியது கிடையாது. சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள், அவர்கள் மக்களை மயக்கக்கூடிய பேச்சை கொண்டவர்களாக இருந்ததால், மக்களை மயக்கக்கூடிய நல்ல பேச்சுகளை கொண்டிருந்ததால், அவர்களுடைய பேச்சு மக்களுடைய உள்ளங்களை கவரக்கூடியதாக இருந்ததால் சூனியக்காரர்கள் என்று சொன்னார்கள். இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று உண்மையான இறைவனாகிய அல்லாஹுவை வணங்கி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அல்லாஹுவை வணங்காமல் அவனுக்கு சமமாக மற்ற படைப்புகளை வணங்கிய நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டால் நரக நெருப்பிலே அவர் நிரந்தரமாக தங்கிவிடுவாரே என்ற கவலையால் தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு மக்களுக்கு இஸ்லாமை பரப்பினார்கள். அதை பார்த்தவர்கள் இவர்களை ஒரு பைத்தியக்காரர், சுயநலத்தை இழந்து தன்னுடைய மான மரியாதைகளை இழந்து தன்னுடைய கௌரவத்தை இழந்து தன்னுடைய சுகத்தை எல்லாம் துறந்து தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் துறந்து மக்களுக்கு இந்த பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி பித்து பிடித்து அழைகிறாரே என்ற அடிப்படையில் அவரை ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். ஆனால் எந்த ஒரு எதிரியும் ரசூலை வெறுத்த எந்த ஒரு எதிரியும் அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே தவறாக நடந்தார்கள், பெண்ணாசை பிடித்தவர்கள், தவறான ஒழுக்க தவறான பழக்கம் உடையவர்கள் என்று குறை சுமத்தியது கிடையாது. அந்த அளவிற்கு நம்முடைய நபியுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்தான். இத்தகைய ஒரு சுத்தமான தூய்மையான வாழ்க்கை உடையவர் தான் என்று நமக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை பற்றி சாட்சி சொல்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் நேசிக்கவில்லை என்றால், இப்படிப்பட்ட ஒரு தலைவரின் மீது நாம் அன்பு வைக்கவில்லை என்றால் வேறு யார் அன்பு வைப்பதற்கு தகுதியானவர்கள்? தான் சொல்லியபடி வாழ்ந்து காட்டி தன்னுடைய கற்பை ஒழுக்கத்தை பேணிய தலைவர் நம்முடைய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன இச்சையாக எதையும் பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மனித சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னாலும் அது இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய இறை தூதுதானே தவிர தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப மக்கள் தங்களை மதிக்கிறார்கள் என்ற காரணத்தால் தான் சொல்வதையெல்லாம் மக்கள் கேட்டு நடக்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து மக்களை மயக்குவதற்காக ஒருபோதும் மன இச்சையுடனே தான் விரும்பியவற்றை அவர்கள் பேசியது கிடையாது. அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்திதான். இன்று மக்கள் தங்களை மதிக்கிறார்கள், தங்களுக்கு கண்ணியம் செல்கிறார்கள், தாங்கள் பேசினால் மக்கள் அந்த பேச்சை கேட்டு நடக்கிறார்கள் என்பதை பயன்படுத்தி கொண்டு பலர் மக்களை வழிகெடுப்பதையும் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக தன்னுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி மக்களை பயன்படுத்துவதை மக்களை அடிமையாக்குவதை பார்க்கிறோம். தங்களுடைய கற்பனைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி நம்ப வைத்து அதை ஒரு ஆன்மீகமாக அல்லது அதை ஒரு சித்தாந்தமாக அதை ஒரு மதமாக அதை ஒரு கொள்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம். அப்படி பேசியவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவர்களுடைய பேச்சுகளையும் எடுத்து பார்த்தால் எத்துணை முரண்பாடுகள் எத்துணை குழப்பங்கள். முந்தைய வருடம் பேசியதை இந்த வருடம் மறந்து விடுவார்கள், முன்பு சொன்னதை பின்பு மறந்து விடுவார்கள், முன்பு சொன்னதற்கு முரண்பாடாக அடுத்து பேசுவார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இதை பார்க்க முடியாது. ஏன்? அவர்கள் எதை பேசினாலும் அவர்களுடைய இறைவனாகிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த செய்தியை பெற்றுத்தான் நமக்கு எடுத்து சொல்கின்றார்களே தவிர அவர்கள் மனைச்சியாக பேசுவது கிடையாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை புகழும் போது சொல்கின்றான், மனைச்சியால் எதையும் பேச மாட்டார், மாறாக அவர் எதை பேசினாலும் அது அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வஹியாக தூதாக அறிவிக்கப்படக்கூடிய செய்திதான். அவர் சுய இச்சையுடனே பேச மாட்டார், மன ஆசைக்கு ஏற்ப பேச மாட்டார். அந்த நபிக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவன் யார், சொல்லிக் கொடுப்பவன் யார், போதிப்பவன் யார்? அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுக்கிறார். யாரின் மூலமாக? வானவர் ஜிப்ரீலை அனுப்பி தன்னுடைய செய்திகளை அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி தருகின்றார். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீலிடத்திலே கல்வி பெற்றவர்கள், அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய வாக்காகிய குர்ஆனை கற்றுக் கொண்டவர்கள். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றார், மிக வலுமிக்க தன்னுடைய இயற்கை அமைப்பிலே மிகப்பெரிய வலுவுடைய சக்தியுடைய ஆற்றலுடைய ஒரு வானவர் அவருக்கு இந்த குர்ஆனை என் மூலமாக கற்றுக் கொடுத்தார். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்களோ அதிலே அவர்கள் தங்களுடைய இச்சையை கலந்து பொய்யை பேசியது கிடையாது, தங்களுடைய சுய வாழ்க்கையிலும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது, மார்க்க விஷயத்திலும் அவர்கள் பொய் பேசியது கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றார், அவருடைய உள்ளம் எதை பார்த்ததோ அதிலே பொய் கூறாது. அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தமானவர்கள். உங்களுக்கு நான் முன்பு கூறியது போன்று ரசூலுடைய எதிரிகள் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் பல குற்றச்சாட்டுகளை ரசூலின் மீது சொன்னார்கள். ஆனால் ரசூலை பொய்யர் என்று சொன்னது கிடையாது. அவர்களே தங்களுடைய செல்வங்களை எல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றால் நபியிடத்திலே வந்து வைப்பார்கள். அவர்களை எதிர்த்தார்கள், ஏசினார்கள், திட்டினார்கள். ஆனால் தங்களுடைய பொருளை பாதுகாப்பதற்கு இன்று எப்படி பேங்குகளிலே மக்கள் தங்களுடைய செல்வங்களை வைக்கிறார்களோ, தங்களுடைய பொருள்களை வைத்து பாதுகாக்கின்றார்களோ, அதுபோன்று நம்முடைய நபியிடத்திலே அவர்களுடைய எதிரிகள் தங்களுடைய செல்வங்களை கொடுத்து பாதுகாப்பாக வைக்க சொல்லுவார்கள். நான் எப்போ எனக்கு எப்போது தேவையோ நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று நபியிடத்திலே அந்த பொருள்களை ஒப்படைப்பவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் நபிக்கு அவர்கள் எப்படி அழைத்த நபியை எப்படி அழைத்தார்கள், முஹம்மத் என்று அழைக்க மாட்டார்கள். யா அமீன், நம்பிக்கைக்குரியவரே. யா சாதிக், உண்மை பேசுபவரே, வாய்மையாளரே, உண்மையாளரே என்று அழைப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இத்தகைய தூய நபியை பின்பற்றக்கூடிய சமுதாயமாகிய நாம், நம்மிலே சிலர் இந்த ஒழுக்கத்தை எந்த அளவிற்கு பேணுகிறார்கள், நம்மிலே பலர் நம்பிக்கைக்கு மோசடி செய்வதை பார்க்கிறோம், நம்மிலே பலர் உண்மையை பின்பற்றாமல், உண்மையை பேசாமல் பொய் பேசுவதை பார்க்கிறோம். இது நபியை நாம் உண்மையிலே பின்பற்றுகிறோம் என்பதற்கு அழகல்ல. நாம் நபியை பின்பற்றுவது உண்மை என்றால் அவர்களுடைய ஒழுக்கத்தை, அவர்களுடைய பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மை எதிரியாக பார்ப்பவர்கள் கூட முஸ்லிம்களை போன்று உண்மையான ஒரு சமுதாயத்தை பார்க்க முடியாது. இவர்கள் பொய் பேச மாட்டார்கள், இவர்கள் நம்பிக்கைக்கு மோசடி செய்ய மாட்டார்கள், இவர்கள் வஞ்சகம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் திருட மாட்டார்கள், இவர்கள் கலப்படம் செய்ய மாட்டார்கள், இவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், இவர்கள் மக்களுடைய சொத்துக்களை அநியாயமாக அபகரிக்க மாட்டார்கள் என்ற நன்னம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். யாருக்காக? மக்கள் புகழ்வதற்காக அல்ல, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்காக. இந்த தரத்திலே எப்போது நாம் வருகிறோமோ, இன்று இந்த இஸ்லாமை வெளியிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமை நோக்கி வருவதை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு தூய மார்க்கமா, அதை நான் முதலாவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர்கள் வரிசையில் வருவதை நாம் பார்க்கலாம். இந்திய பூமியிலே இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே முஸ்லிம்கள் என்று வாழ்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அழைப்பு பணியை செய்தார்களா? இல்லை, அவர்களுடைய தோழர்கள், அந்த தோழர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் இஸ்லாமை வாழ்க்கையிலே கொள்கையாக, நம்பிக்கையாக, செயல்பாடாக, குணங்களாக, நற்பண்புகளாக, பழக்க வழக்கங்களாக கொண்டவர்கள் உலகத்திலே பரவினார்கள். மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், நற்குணத்தின் பக்கம் அழைத்தார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே மக்கள் அவர்களை பார்த்தார்கள், இவர்களுடைய சொல் தூய்மையாக இருக்கிறது, இவர்களுடைய செயலும் தூய்மையாக இருக்கிறது. ஆகவே இதைவிட ஒரு சிறந்த மார்க்கம் இந்த பூமியிலே இருக்க முடியாது. உண்மையில் நம்முடைய இறைவன் கொடுத்த மார்க்கம் தான் இது என்று கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிற்கு வந்ததை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அன்பிற்குரியவர்களே, ரசூலை பின்பற்றுவது நாம் உண்மை என்று சொன்னால், அவர்களுடைய பண்புகளை, அவர்களுடைய ஒழுக்கங்களை, அவர்கள் காட்டித்தந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட உயர்ந்த நற்குணமுடையவர்கள், உயர்ந்த பண்புடையவர்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய நபியை பற்றி பேசும்போது சொல்கின்றான், நபியே, நீங்கள் மிக மகத்தான ஒரு குணத்திலே இருக்கிறீர்கள், நீங்கள் மிக மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அதாவது நற்குணத்தை நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், நற்குணம் உங்களிலே முழுமையாக நிரம்பி இருக்கிறது, நற்குணத்தை தவிர எதுவும் உங்களிடத்திலே கிடையாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை பற்றி, அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்லுகின்றார். ரசூலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து படித்து பார்த்தால், அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே எப்படி இன்று நாம் ஒருவரை கண்கூடாக பார்த்தால் நம்புவோமோ, அவரை பற்றி நாம் வர்ணிக்க முடியுமோ, அது போன்று அவருடைய தோழர்கள், அவருடைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த நபியினுடைய வரலாற்றை, அந்த நபியுடைய குணங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதிலே எந்த ஒரு தோழரும், நபி என்னை மிரட்டினார், நபி என்னை அடித்தார், நபி என்னை ஏசினார், நபி என்னை திட்டினார் என்று சொல்லவில்லை. மாறாக உயர்ந்த பண்புக்கு இலக்கணமாக, தான் ஒரு தலைவராக இருந்தார்கள், ஒரு அரசியல்வாதியாக இருந்தார்கள், ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள், ஒரு அரசராக இருந்தார்கள், ஒரு தந்தையாக இருந்தார்கள், ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள், ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக இருந்தார்கள். அதே நேரத்திலே அந்த தரங்களில் எல்லாம் உயர்ந்த தரத்தில் இருந்தாலும் கூட, தன்னை சமுதாயத்தினுடைய பணியாளராக, சமுதாயத்திற்கு பணிவிடை செய்பவராகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பார்த்தார்கள். நம்மிலே ஒருவராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை பற்றி எண்ணினார்கள். ஒரு பயணத்திலே தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது, உணவுக்காக வேண்டி, உணவு சமைப்பதற்காக வேண்டி அங்கே ஆலோசனை நடக்கிறது, என்ன செய்யலாம் என்பதாக. அப்போது ஒவ்வொரு தோழரும் ஒரு பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். நான் ரொட்டி சுடுகிறேன், ஒருவர் அதற்காக நான் மாவு உழைக்கிறேன், ஒருவர் அடுப்பெரிப்பதற்காக வேண்டி விறகுகளை நான் கொண்டு வருகிறேன். இப்படி ஒவ்வொரு பொறுப்புகளை எடுத்துச் சொல்லும் பொழுது ஒரு தோழர் நான் ஆடு வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறார், ஒரு தோழர் நான் அதை அறுக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த நேரத்திலே நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அந்த ஆட்டை உங்களுக்காக உரித்து வெட்டி தருகிறேன். நான் அந்த ஆட்டை உங்களுக்காக உரித்து வெட்டி தருகிறேன். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். அப்போது தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, எங்களில் கண்ணியம் மிக்கவரே, நீங்கள் எதற்கு சிரமப்பட வேண்டும், நாங்கள் அந்த சிரமத்தை எடுத்துக்கொள்வோமே என்பதாக. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களில் ஒருவனாகவே நான் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பதிவு பாருங்கள், இன்று தனக்கென சில அதிகாரங்கள், தனக்கென சில கையிலே தனக்கென சில அதிகாரங்களும் சில கட்டுப்பாடுகளும் வந்தவுடனே மக்களை ஏவுவதை, மக்களை ஏசுவதை, மக்களை மிரட்டுவதை, தனக்கெல்லாம் தனக்கு எல்லோரும் வேலை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்திற்கு மாறுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உயர்ந்த தலைவராக இருந்தும் அவருக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு கூட தோழர்கள் தயாராக இருந்தும் கூட, இல்லை, நான் உங்களில் ஒருவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று மக்களுக்கு பணிவிடை செய்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தகைய உயர்ந்த குணமுடையவர்களாக இருந்திருப்பார்கள். அது மட்டுமா, அவர்களிடத்திலே பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லகத் கதிம்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரா சினி, 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் பணிவிடை வேலை செய்திருக்கிறேன். அவர்கள் ஒரு முறை கூட என்னை சீ என்று ஏசியது கிடையாது, என்னை திட்டியது கிடையாது. அவர்கள் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அதை செய்யாமல் நான் விட்டிருந்தால் என்னை தண்டித்தது கிடையாது, அல்லது அவர்கள் செய்யக்கூடாது என்று சொல்ல காரியத்தை நான் செய்த காரணத்தால் அவர்கள் என்னை கண்டித்தது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை இப்படி நமக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திட்டியது கிடையாது, என்னை ஏசியது கிடையாது. அவர்களை பார்த்த நபி தோழர்கள் எல்லாம், இவர்களை விட சிறந்த ஒரு ஆசிரியர் இந்த உலகத்திலே இருந்தது கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒழுக்கமுடையவர்களாக, கனிவான வார்த்தைகளை பேசுபவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த குணத்தை பற்றித்தான் நமக்கு சொல்கின்றான், நபியே, கடுகடுப்பானவராக முரடராக நீங்கள் இருந்திருந்தால் இந்த பெரிய கூட்டம் உங்களுக்கு சுற்றி இருந்திருக்க மாட்டார்கள், உங்களை விட்டு அவர்கள் வெறுண்டு ஓடி இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே நாம் பல செல்வங்களை நமக்கு மிகப்பெரிய இறைவனின் அற்புடையாக பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உடல் சுகம், இவற்றையெல்லாம் நாம் மிகப்பெரிய ஒரு இறைவனின் அற்புடையாக பார்க்கிறோம். அற்புடைகளில் மிகப்பெரிய அற்புடை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா நமக்கு செய்த அறுக்கொடைகளில் மிகப்பெரிய அறுக்கொடை நமக்கு இந்த தூதரை வழங்கியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணை. அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு வழிகாட்டியாக அனுப்பியது. அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅத فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين. சூரா ஆல இம்ரானுடைய 164வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் திட்டவட்டமாக அவனை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கருணை காட்டிவிட்டான். எப்படி? அவர்களிலிருந்தே ஒருவரை அவர்களுக்கு தூதராக அனுப்பினார். அந்த தூதர் எப்படிப்பட்ட மகத்தான பணிகளை அவர்களுக்கு செய்தார்? நான் அந்த தூதருக்கு கொடுத்த இறை வசனங்களை, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்தார், அவர்களை சுத்தப்படுத்தினார். சுத்தப்படுத்துது எப்படி? ஒரு அழுக்கடைந்த பொருளை சுத்தம் செய்யும் பொழுது அது பளிச்சென தூய்மையாக காட்சி அளிக்குமோ அது போன்றுதான் மனித சமுதாயம் அழுக்கடைந்திருக்கிறது. மனித சமுதாயம் தனது கொள்கை சீர்கேடுகளால், ஒழுக்க சீர்கேடுகளால், பண்பிலே ஏற்பட்ட ஏற்பட்ட சீர்கேடுகளால், பழக்க வழக்கங்களிலே ஏற்பட்ட சீர்கேடுகளால் அழுக்கடைந்திருக்கிறது. இந்த மனித சமுதாயத்தை சுத்தப்படுத்துவதற்குத்தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள். தூதரை பின்பற்றினால்தான் வாழ்க்கையிலே சுத்தம் ஏற்படும், வாழ்க்கையிலே தூய்மை ஏற்படும். வயுசக்கீஹிம், இந்த தூதர் அந்த மக்களை சுத்தப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹும் அல்கிதாப வல் ஹிக்மா, தூதர் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றார், கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த தூதர் அனுப்பப்படுவதற்கு முன்பு மக்கள் பகிரங்கமான, தெளிவான, வெட்ட வெளிச்சமான வழிகேட்டிலே இருக்கிறார்கள், வழிகேட்டிலே இருந்தார்கள். அரபு பகுதியிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்பு மக்கள் இருந்த நிலைமை என்ன தெரியுமா? இன்று எப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிறார்களோ, படித்த மேதைகள், கல்விமான்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறிவியல் வல்லுநர்கள் இவ்வளவு பெரிய கல்வியின் உயர்ந்த தரத்தை எட்டியும் கூட இறை வழிபாட்டிலே, இறை கல்வியிலே, தங்களுடைய படைப்பு பற்றிய விஷயத்திலே, தாங்கள் மீண்டும் எந்த ஒரு வாழ்க்கைக்கு செல்லுவோம் என்ற விஷயத்திலே அலட்சியம் செய்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது. தன்னுடைய இறைவன் யார் என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்வது கிடையாது. தன்னுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு செய்கிறோமே என்பதை பற்றி அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அரபு பிரதேசத்திலே சிலை வணக்க வழிபாடுகள், கண்டதையெல்லாம் கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய கொள்கை எப்படி பரவி இருந்தது என்று சொல்லலாம். நபியினுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர் சொல்லித் தருகிறார், நாங்கள் இந்த நபியினுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு எப்படிப்பட்ட ஒரு அறியாமையில் இருந்தோம் என்று சொன்னால், பயணத்திலே செல்லும் பொழுது சிலைகளை, கற்சிலைகளை எங்களுடன் எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் மறந்துவிட்டால், வணங்குவதற்காக கற்சிலைகளை, விக்கிரகங்களை நாங்கள் எடுத்துச் செல்வதற்கு மறந்துவிட்டால், அல்லது எங்களுடைய விக்கிரகங்கள் தொலைந்து விட்டால், இப்பொழுது வணங்க வேண்டுமே, வணக்க வழிபாடு செய்ய வேண்டுமே, என்ன செய்வது? என்ன செய்வோம் என்றால், மணலை குவியலாக ஆக்குவோம். அதற்கு பிறகு ஒரு ஆட்டை இழுத்து வந்து அந்த மணல் குவியலிலே பால் கறந்து அந்த மணல் குவியலிலே தெளிப்போம். அதற்கு பிறகு அந்த மணல் குவியலை சுற்றி வந்து நாங்கள் வணங்குவோம். எப்படிப்பட்ட ஒரு அறியாமை பாருங்கள். இந்த அறியாமையில் இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு முஹம்மது நபி அனுப்பப்பட்டார், எங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார், படைப்புகளை வணங்காதீர்கள், படைத்த இறைவனை வணங்குங்கள், படைத்த இறைவன் தான் உங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தகுதியானவன் என்பதை எங்களுக்கு எடுத்து சொன்னார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அறியாமைகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருள்களை அகற்றினார். இதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றார், இந்த நபி அனுப்பப்படுவதற்கு முன்பு பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று. கொள்கையிலே இப்படிப்பட்ட வழிகேடு, பழக்க வழக்கங்கள், குணங்களிலே எத்தகைய வழிகேடு என்று சொன்னால், ஜினா, விபச்சாரம் செய்வது ஒரு பெரிய சிறப்பிற்குரிய காரியம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். என்று இப்போது நம்முடைய காலத்தில் நாம் வாழக்கூடிய நாட்டிலே இந்த விபச்சார கலாச்சாரம் எப்படி பரவிவிட்டது, மீடியாக்கள், தொலைக்காட்சிகள், ஒளிவு, மக்களுடைய செய்தி ஊடகங்கள் எல்லாம் இதை எப்படி பகிரங்கப்படுத்துகிறது, இதை எப்படி வெளிப்படுத்துகின்றன என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிகப்பெரிய இந்த ஒரு தீமையை சமுதாயத்திற்கு பரப்புவதற்காக வேண்டிய இன்று ஊடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, இந்த பத்திரிகைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த அசிங்கமான கலாச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே பரவ வைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெரிய கூட்டம் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜினாவி, இந்த விபச்சாரத்தின் மூலமாக, இந்த அசிங்கத்தின் மூலமாக இந்த மனித சமுதாயம் இன்று கேவலப்படுவதை பார்க்கிறோம். மிருகத்தை விட கேவலப்படுவதை பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால், நம்மிலே பலர் அதிகாரம் படைத்தவர்கள், கல்வி அறிவுள்ளவர்கள் இவற்றை ஒரு குற்றமாகவே பார்ப்பது கிடையாது, இதை ஒரு தவறாகவே, இதை ஒரு மனிதனுக்கு ரோஷம் வரக்கூடிய செயலாகவே பார்ப்பது கிடையாது. இந்த ஜினா என்ற செயலால் மக்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கக்கூடிய எய்ட்ஸ் என்ற நோய் இருக்கிறது, எவ்வளவு கொடிய நோய். இந்த நோய் எவ்வளவு சர்வசாதாரணமாக இன்று மக்களுக்கு ஆகிவிட்டது. இதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு என்று பேசுகிறார்களே, அந்த நோய் எதன் மூலமாக பரவுகிறது, அதையல்லவா தடுக்க வேண்டும். அப்படி அந்த செயல் பரவுவதற்குண்டான வழிகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், செய்தித்தாள்கள் இவற்றின் மூலமாக இந்த செயல்கள் எப்படி பரப்பப்படுகின்றன, மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றன. ஒரு வாலிபர் ஆற்றல் படைத்தவன், ஒரு வாலிப பெண் ஆற்றில் அவரிடத்தில் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. இவருடைய ஆசைகளை எல்லாம் தூண்டும் விதமாக, ஒரு ஆண் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய இடைவெளிகளை களையும் விதமாக, மிருகங்களை போன்று வாழ்க்கை நடத்துவதற்கு இன்று ஊடகங்கள் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய கலாச்சார சீர்கேடை நாம் பார்க்கிறோம். செய்தித்தாள்களை எடுத்து பாருங்கள், வார இதழ்களை எடுத்து பாருங்கள், மாச பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா என்று காரி துப்பக்கூடிய அளவிற்கு கலாச்சார சீர்கேடு. எங்கு பார்த்தாலும் இந்த விபச்சாரத்தால் கொலை, இந்த விபச்சார சீர்கேடுகளால் கொலை. எங்கு பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு செய்தித்தாள்களிலும் இன்னென்ன செயல், இவர் செய்தார், இவர் செய்தார், அங்கே செய்தார், இங்கே செய்தார். எப்படிப்பட்ட அசிங்கமான இந்த செய்திகள், கேட்பதற்கு வெட்கம் இல்லையா? எப்படிப்பட்ட மோசமான சித்தரிப்புகள். இன்று இவற்றை கண்டிக்கின்றோம் என்ற பெயரிலே இதை பற்றி எழுதுகிறார்களே, அதை படிக்கக்கூடிய ஒருவனே அந்த செயலுக்கு தூண்டப்படுவான். தங்களுடைய பத்திரிகைகள் விற்கப்படுவதற்காக, தங்களுடைய தொலைக்காட்சிகள் பார்க்கப்படுவதற்காக இப்படிப்பட்ட ஆபாசங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு உரியவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவர்கள். இந்த கலாச்சாரம் தினா அரபு மக்களிலே மிகப்பெரிய ஒரு புகழுக்குரிய காரியமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், இதை முற்றிலுமாக ஒழித்தார்கள், சமுதாயத்தை சுத்தப்படுத்தினார்கள். எந்த அளவிற்கு சுத்தப்படுத்தினார்கள்? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நம்பக்கூடியவர் ஒரு அந்நிய பெண்ணை, அந்நிய பெண்ணை பார்ப்பதை கூட குற்ற உணர்வாக கருதி அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்கின்றான், நபியே, என்னை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய நம்பிக்கை கொண்டவன் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, அல்லாஹுடைய கட்டளை அவருக்கு என்ன? நபியே, நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை விசுவாசிக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். சற்று யோசித்து பாருங்க, அந்நிய பெண்ணை ஏறிட்டு பார்ப்பதே குற்றம். அதன் மூலமாக இறை நம்பிக்கை எடுபட்டுவிடும், அதன் மூலமாக ஆன்மீக வாழ்க்கையிலே குறைவு ஏற்பட்டுவிடும். தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து ரசிப்பது அல்லாஹ் தண்டிக்கக்கூடிய குற்றம் என்று உணரக்கூடிய ஒரு ஆண், அந்த ஆணுடைய சூழலிலே வாழக்கூடிய பெண்ணுடைய கற்பு பாதுகாக்கப்படுமா? அந்த ஆணுடைய சூழலிலே வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுமா, கற்பு பாதுகாக்கப்படுமா? அல்லது பெண்களை எல்லாம் தங்களுடைய மோக பொருட்களாக ஆக்கி அவர்களை ஆபாசங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் பயன்படுத்த வேண்டும், அதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம், அதுதான் வாழ்க்கையினுடைய கண்ணியம் என்று உணரக்கூடிய சமுதாயங்களுக்கு மத்தியிலே நம்முடைய சகோதரிகளின் கற்பு பாதுகாக்கப்படுமா? அவர்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுமா? அவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுமா? யோசித்து பாருங்க. இன்று யாராவது சொல்ல முடியுமா, வயது வந்த என்னுடைய வாலிப பெண், வயது வந்த என்னுடைய வாலிப பெண் குழந்தை தன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு தனியாக சென்றுவிட்டு அவள் பத்திரமாக வந்துவிட முடியும் என்று நாளிதழ்களை பார்க்கிறோம், செய்திகளை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பெண் கடத்தி செல்லப்பட்டால், தனிமையில் இருந்த பெண் கற்பழிக்கப்பட்டால், வீட்டை வீட்டிலே திருடுவதற்கு செல்லும் பொழுது அங்கிருந்த பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டால், பலாத்காரம் செய்யப்பட்டால், சமீபத்திலே ஒரு நாளிதழை படிக்கும் பொழுது இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் மட்டும் 3000 மேற்பட்ட சிறுமிகள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட சோதனை பாருங்கள். தங்களுடைய பிள்ளைகளை வெளியிலே அனுப்புவதற்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதன் காரணமாக? தங்களை மிருகமாக நினைத்த காரணத்தால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றாத காரணத்தால், ஒழுக்கத்தை இழந்த காரணத்தால், ஒரு பெண்ணை பார்ப்பதையே குற்றம் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. முஸ்லிம்கள் அதை கொள்கையாக நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வழிகாட்டப்படுகின்றது. யார் இதற்கு மாற்றமாக செய்கிறார்களோ அவர் முஸ்லிமே அல்ல, அவர் இறை நம்பிக்கையாளரே அல்ல என்று அவருடைய மார்க்கம் அவருக்கு சொல்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் இறை நம்பிக்கையாளனாக இருப்பது கிடையாது, அவனை விட்டு இறை நம்பிக்கை பிடுக்கப்பட்டு விடுகிறது. எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்கள், சொன்னார்கள் அவர்கள், யார் ஒருவர் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடியதற்கு எனக்கு பொறுப்பு தருகிறார், அதாவது நாவிற்கு, யார் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னுடைய சொல்லால் பிறரை காயப்படுத்துவதிலிருந்து, திட்டுவதிலிருந்து, ஏசுவதிலிருந்து, பிறரை அவமரியாதையாக பேசுவதிலிருந்து, யார் ஒருவர் தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தன்னுடைய மர்மஸ்தானத்தை யார் பாதுகாத்துக் கொள்கிறாரோ, யார் எனக்காக அதை பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ, பாதுகாத்துக் கொள்வேன், தவறான வழிகளிலே பயன்படுத்த மாட்டேன் என்று, அப்புல் உலகுவில் ஜன்னா, நான் அவருக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பாளி. எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள், நம்முடைய நாவை பேணிக் கொண்டால், நம்முடைய கற்பை ஒழுக்கத்தை பேணிக் கொண்டால், நம்முடைய தூதர் நமக்கு என்ன செய்தி சொல்கின்றார்கள், உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நாளை மறுமையிலே நான் பொறுப்பாளி. இப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு, இந்த தூதர் வருவதற்கு முன்பு இந்த கலாச்சாரம் கிடையாது. இன்று எப்படி மக்களுக்கு மத்தியிலே கொடுமைகள், அநீதிகள், கற்பழிப்புகள், கொள்ளைகள், அநாச்சாரங்கள், மௌட்டிகங்கள் நிறைந்து காணப்பட்டனவோ அப்படித்தான் நபி அனுப்பப்படுவதற்கு முன்பு, இஸ்லாம் வருவதற்கு முன்பு இருந்தது. இஸ்லாம் வந்ததற்கு பிறகு நபி மக்களை சுத்தப்படுத்தினார்கள், ஒழுக்க சீலர்களாக அவர்களை உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யமன் தேசத்தில் இருந்து 1500 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஏமன் தேசத்தில் இருந்து ஒரு பெண் தன்னுடைய ஒட்டகத்திலே தனியாக புறப்பட்டு இந்த காபத்துல்லாவை சந்தித்து இந்த காபத்துல்லாவை ஹஜ் செய்துவிட்டு தனியாக அவள் திரும்பி செல்லுவாள், யாரையும் பயப்பட மாட்டாள், யாரும் தன்னுடைய கற்பை சூறையாடுவார்கள், தன்னுடைய உடமையை பறிப்பார்கள் என்று பயப்பட மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் எப்போது இஸ்லாம் பரவுமோ. அந்த சூழ்நிலை நபியினுடைய தோழர்களுடைய காலத்திலே பார்க்கப்பட்டது. யமன் தேசத்திலே இஸ்லாம் பரவிய போது, யமன் நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாமிற்குள் நுழைந்த பொழுது, அதுபோன்று ஒரு பெண் யமன் தேசத்திலிருந்து தன்னம் தனியாக அல்லாஹ்வுடைய வீடாகிய காபாவை ஹஜ் செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு ஹஜ் செய்துவிட்டு திரும்பி செல்கின்றாள் தனியாக. அவளை தவறான பார்வையை கொண்டு பார்ப்பவரோ, அவளுடைய கற்பை சூறையாடுபவரோ, அவளுடைய பொருள்களை சூறையாடுபவரோ அங்கு ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே, இந்த தூதருடைய வாழ்க்கை நெறியை நாம் பின்பற்றியாக வேண்டும். அல்லாஹு தஆலா ரசூல், நமக்கு அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்வை கொடுத்தான், அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், இந்த படைப்பினங்களை விட அவர்களை சிறப்புப்படுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆனா سيد ولد آدم ولا فخر وأنا أول من تنشق الأرض عنه يوم القيامة ولا فخر وأنا أول شافع وأول مشفع ولا فخر ولواء الحمد بيدي يوم القيامة ولا فخر நான் ஆதமுடைய சந்ததிகளுக்கு தலைவனாக அனுப்பப்பட்டேன், நான் தற்பெருமை அடிக்கவில்லை, நான் மறுமையில் முதலாவதாக எழுப்பப்படுவேன், நான் இதை பெருமையாக சொல்லவில்லை, நாளை மறுமையிலே முதன் முதலாக சிபாரிசு நான் தான் செய்வேன், அந்த என்னுடைய சிபாரிசு தான் முதன் முதலாக ஏற்றுக்கொள்ளப்படும், நான் இதை பெருமை அடிப்பதற்காக சொல்லவில்லை, நாளை மறுமையிலே இறைவன் ஹம்த் என்ற கொடியை எனது கையிலே கொடுப்பான், நான் இதை அகந்தையுடனே சொல்லவில்லை என்று தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி வர்களாக தனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தை நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு செய்த பணி என்ன, ஏன் நாம் அவர்களை நேசிக்க வேண்டும், ஏன் அவர்களை நாம் விரும்ப வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே, வ இன்னக ல தஹ்தி இலா ஸிராத்தில் முஸ்தகீம், நபியே மிக நேரான பாதைக்கு நீங்கள் மக்களை அழைத்து செல்கிறீர்கள். யார் ஒருவர் நபி முஹம்மதை பின்பற்றுகிறாரோ, அவர் அரபியராக இருக்கட்டும் அல்லது இந்தியராக இருக்கட்டும் அல்லது இந்த உலகத்தில் எந்த இடத்தில் எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும், அவர் எங்கே செல்வார்? நபியை பின்பற்றினால் நிச்சயமாக நேர்வழிக்கு செல்வார். இதை ஒரு சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு இந்த குர்ஆனை நினைவூட்டலை கொடுத்திருக்கிறார், ரசூலை அனுப்பியிருக்கிறார், அவர் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிக்கிறார், தெளிவான அத்தாட்சிகள். என்னுடைய மாற்று மத நண்பர்களுக்கு நான் அழைப்பு கொடுக்கின்றேன், நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள், முழுக்க முழுக்க தெளிவு நிறைந்த வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இது என்னை தவிர ஒருவர் கொடுத்திருந்தால் இதிலே பல முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமுள்ள புத்தகம் அல்ல, முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட ஒரு புத்தகம் என்பதாகத்தான் இந்த குர்ஆனை இறக்கிய இறைவனான அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த குர்ஆன் அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அற்புதை, அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல், ஒரு உபதேசம் என்று சொல்கிறான். ஆனால் கவலை என்ன, நம்மிலே பலர் தாங்களும் இதை படிப்பது கிடையாது, மற்றவர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்வது கிடையாது. அல்லாஹு தஆலா அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டலாக ஒரு உபதேசம் என்று சொல்கிறார். அந்த தெளிவான அத்தாட்சிகளை நபியின் மீது அல்லாஹ் இறக்கினார். அந்த நபி என்ன பணி செய்தார்கள், அந்த நபியின் மூலமாக அல்லாஹ் செய்த நன்மை என்ன, யார் அந்த நபியை நம்பிக்கை கொள்கிறார்களோ, நல்ல காரியங்களை செய்கிறார்களோ, அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வருகிறான். யார் ஒருவர் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் இருள்களிலிருந்து வெளியேறி ஒளியின் பக்கம் வருகிறார். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல் இஸ்லாம் ரா கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக் லிதுக்ரிஜன் நாஸ மினத் துலுமாதி இலன் நூரி பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீதில் ஹமீத். நபியே, இந்த புத்தகத்தை நாம் உங்களுக்கு இறக்கி கொடுத்தோம், எதற்காக? நீங்கள் மக்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. அந்த பிரகாசம் என்ன, புகழுக்குரிய கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய பாதையின் பக்கம் மக்களை நீங்கள் அழைப்பதற்காக, அழைத்து வருவதற்காக இந்த புத்தகத்தை நாம் உங்களுக்கு கொடுத்தோம். இத்தகைய புத்தகத்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து பின்பற்றினார்கள், முழுமையாக செயல்படுத்தினார்கள். அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக அமைந்தது. அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லுகின்றான், இப்படி லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர். சூரத்துல் அஹ்சாப் 21வது வசனத்தில் சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர், அல்லாஹுவை நம்பக்கூடியவர், நேரான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், நேரான வாழ்க்கை வழியிலே செல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அறைகூவல் விடுக்கின்றான், அழைப்பு கொடுக்கின்றான். எப்படி, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒருவர், ஒரு மனிதர் யாரை பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த அழகிய முன்மாதிரியை கொண்டு யார் பயன் பெற்றுக் கொள்ள முடியும், அதை உண்மையாக யார் பின்பற்றுவார்கள்? எல்லோருக்கும் ஆசைதான். நபியினுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள், வரலாற்றை படிக்கிறார்கள், படித்துவிட்டு இவரை போன்ற ஒரு தலைவர் இருக்க முடியுமா என்று போற்றுகின்றார்கள். எத்தனையோ மாற்று மத அறிஞர்கள் வரலாறுகளை தொகுக்கும் பொழுது, பல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து அவர்கள் ஆய்வு செய்யும் பொழுது அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். எதற்கு, நபி முஹம்மதை போன்று ஒரு தலைவர் இந்த உலகத்திலே தோன்றியது கிடையாது, அவரை போன்று சுத்தமானவர், அவரை போன்று ஒரு நல்லவர், அவரை போன்று ஒரு உத்தம தலைவர் இந்த உலகத்திலே பிறக்க முடியாது என்று அவர்களை புகழ்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களால் அவர்களை பின்பற்ற முடியவில்லையே, காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய மன இச்சைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை கிடையாது. தான் மரணித்தால் தன்னுடைய செயல்களுக்கு நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே கேள்விகளுக்கு உண்டு என்ற பயம் அவர்களுக்கு கிடையாது. ஆகவேதான் இறைவன் சொல்கின்றார், இந்த நபியை யார் பின்பற்றுவார்கள், அவர்களின் மூலமாக நல்ல படிப்பினைகளை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு ஏற்ப யார் அமைத்துக் கொள்வார்கள் என்றால், லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் ரசூலை பின்பற்றுவார்கள். அவர்கள்தான் ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறையின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். இப்படி அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் வரிக்கு வரி பக்கத்திற்கு பக்கம் அவருடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய வாழ்க்கையின் தூய்மையை பற்றி, அவர்கள் செய்த பணியை பற்றி நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த 1400 ஆண்டுகளுக்கு பின்பு வந்திருக்கக்கூடிய நாம் அந்த நபியை பற்றி இப்படி உயர்வாக பேசுகிறோமே, அந்த நபியை பற்றி புகழ்கிறோமே, என்ன காரணம்? அவர்கள் செய்த அந்த பணி அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் காரணமாக, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமை பரப்பியதன் காரணமாக இன்று இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஏக இறைவனான அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோம், அவருடைய தூதரை பற்றி பேசுகிறோம், மறுமை வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். ஒரு தூய வாழ்க்கையை, ஒரு தூய கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு வைப்பது ஒரு முஸ்லிம் கொண்டுள்ள கொள்கை, ஒரு முஸ்லிம் நம்பிக்கை வைத்துள்ள நம்பிக்கை. ஒரு முஸ்லிமை விட்டு தூதருடைய பிரியத்தை பிரித்து விட முடியாது. எனக்கு என்னுடைய உயிரை விட, என்னுடைய தந்தையை விட, என்னுடைய தாயை விட விருப்பமானவர் எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை முழுமையாக நேசித்ததற்கு பிறகுதான் தாய் தந்தையர்களை நேசிப்பேன், எனது குடும்பத்தை நேசிப்பேன், எனது சமூகத்தை நேசிப்பேன். அவர்களுடைய அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அடுத்ததாக, இறைவனுடைய பிரியத்திற்கு அன்பிற்கு அடுத்ததாக இந்த தூதருடைய நேசத்திற்கு சமமாக யாருடைய நேசத்தையும் நான் ஆக்கிக் கொள்ள மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லுகின்றான், சூரத்து அஹ்சாபுடைய 6வது வசனத்திலே சொல்லுகின்றான், இந்த நபி இறைவனுடைய தூதர் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட விருப்பமானவர், நெருக்கமானவர் என்று. இதற்கு மார்க்க அறிஞர்கள் மிக அழகான விளக்கம் சொல்கின்றார்கள், என்னுடைய மன இச்சை, என்னுடைய உயிர், என்னுடைய ஆத்மா ஒருவேளை என்னை தீமையின் பக்கம் அழைக்கலாம், என்னை தவறான வழியின் பக்கம் அழைக்கலாம், ஆனால் எனக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நன்மையின் பக்கம் அழைக்கிறார்கள், என்னை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறார்கள், நான் முஸ்லிமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், தங்களையே இறை பொருத்தத்திற்காக வேண்டி, இறை பணிக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு தூதரை நான் எப்படி என்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்காமல் இருக்க முடியும்? நமக்கு நம்முடைய மார்க்கம் கற்பித்து தருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய சுவையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அதில் முதலாவது தன்மை என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலக படைப்புகளை விட மிக விருப்பத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை நேசிக்கிறேன், அதிகம் அதிகம் நேசிக்கிறேன், ஆனால் எனது உயிரை காட்டிலும் அல்ல, என்னை காட்டிலும் அல்ல, நான் என்னை அதிகமாக நேசிக்கிறேன், அதற்கு அடுத்து உங்களை நேசிக்கிறேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நீ இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது உயிரை விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, இப்போதுதான் நீர் நம்பிக்கையாளராக ஆகிறீர் என்பதாக. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். இப்படி ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். நபி தோழர்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நபி தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேன் தெரியுமா? யா ரசூலல்லாஹ்,
إنك لأحب إلي من نفسي وإنك لأحب إلي من ولدي وإني لأكون في البيت فأذكرك فما أصبر حتى آتي فأنظر إليك وإذا دخلت الجنة خشيت ألا أراك.
நபியே, நான் உங்களை எந்த அளவு நேசிக்கிறேன் தெரியுமா? எப்படிப்பட்ட நேசம் பாருங்கள், எப்படிப்பட்ட அன்பு பாருங்கள் அந்த தூய தூதரின் மீது. அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை என்னை விட அதிகமாக நேசிக்கிறேன், அடுத்து என்னுடைய பிள்ளைகளை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். நான் வீட்டிலே இருக்கும் பொழுது உங்களுடைய நினைவு எனக்கு வருகிறது. அந்த நேரத்தில் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, உங்களை பார்க்காமல் நான் இருக்க முடியவில்லை, நான் உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து விடுகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, உலகத்தில் இது நடக்கிறது. நான் விரும்பும் பொழுது உங்களை வந்து பார்த்துக் கொள்கிறேன், எனது மனம் அமைதி அடைகிறது. நாளை மரணத்திற்கு பிறகு மறுமையிலே எழுப்பப்பட்டு நல்லோர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படும் போது நீங்கள் இறை தூதராயிற்று, நீங்கள் நபியாயிற்று, அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை தகுதிகளை அல்லவா உங்களுக்கு தருவான். நான் ஒரு சாதாரண மனிதனாயிற்று, அந்த தகுதிகளுக்கு நான் வர முடியுமா? என்னுடைய நிலைமை எங்கவோ, என்னுடைய இடம் எங்கேயோ, நீங்கள் எங்கு இருப்பீர்களோ, அந்த சொர்க்கத்தில் உங்களை பார்க்காமல் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, என்னுடைய மனம் துடிதுடிக்குமே என்று கேட்டவுடன் அவருடைய இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிஸ்லம் திகைத்து விட்டார்கள், அமைதி காக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூர அன்-நிசாவுடைய 69வது வசனத்தை அப்போது இறக்கி பதில் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படும் பொழுது அவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் பதில் சொல்லுவார்கள், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வருவதை எதிர்பார்த்திருப்பார்கள். இந்த தோழர் இப்படி கேட்டதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத காரணத்தால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பதிலை எதிர்பார்த்தார்கள். அப்போது அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் இந்த வசனத்தை இறக்கினான், உமன் யுத்இல்லாஹ வர்ரசூல் ஃஉலாயிக மஅல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன் والشهداء والصالحين وحسن اولئك رفيقا. யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ, யார் தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ, நாளை மறுமையிலே யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்படிந்து நடக்கின்றார்களோ, அவர்களுடைய கட்டளைகளை ஏற்று நடக்கின்றார்களோ, நாளை மறுமையில் இவர்கள் எங்கே இருப்பார்கள்? அந்த தூதர்களுடனே இருப்பார்கள். அந்த தூதர்களை நம்பிக்கை கொண்ட சித்தீக் என்ற உண்மையாளர்களுடனே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே கொல்லப்பட்ட ஷஹீதுகளுடனே இருப்பார்கள். நன்மைகள் செய்த சாலிகுடனே அவர்கள் இருப்பார்கள். எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்கள், எப்படிப்பட்ட சுப செய்தி பாருங்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நாளை மறுமையிலே அந்த தூதருக்கு அருகாமையிலே நாம் இருக்கலாம், அந்த தூதருடனே நாம் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பணிவிடை செய்த அவர்களுடைய பணிவிடையாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிவிடையாளரை பார்த்து கேட்கிறார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ரியாது ஸாலிஹீன் என்ற நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய பணிவிடையாளரே, உனக்காக என்ன வேண்டும் என்று இடத்திலே கேள், நான் அல்லாஹ்விடத்திலே அதற்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்படிப்பட்ட பணிவான வார்த்தை பாருங்கள், நீ எதை வேண்டுமானாலும் கேள், நான் உனக்காக கொடுத்து விடுகிறேன் என்று பெருமை பேசவில்லை. ஏன், அப்படி கொடுக்கக்கூடிய அதிகாரமோ சக்தியோ நபிக்கு கிடையாது. நீ எது வேண்டுமோ கேள், நான் அல்லாஹ்விடத்திலே உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அந்த பணிவிடையாளர் இப்படிப்பட்ட பாசம் அந்த நபியின் மீது, எப்படிப்பட்ட உண்மையான நேசம் பாருங்கள். கேட்டிருக்கலாம் இந்த உலக செல்வங்களை, கேட்டிருக்கலாம் மறுமையிலே தனக்கு உயர்ந்த பாக்கியங்கள் வேண்டும் என்பதை, கேட்டிருக்கலாம் இன்னும் எத்தனையோ லட்சோப லட்ச தேவைகளை. ஆனால் அவர்கள் கேட்டது என்ன? அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையிலும் நான் உங்களுடன் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிரியம் பாருங்கள், எத்தகைய நேசம் பாருங்கள். தன்னுடைய பணிவிடையாளரிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பணிவிடையாளரே, நான் உனக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும்? ஆட்சியை கேட்கவில்லை, அதிகாரத்தை கேட்கவில்லை, உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை செல்வத்தை கேட்கவில்லை, மாட மாளிகையை கேட்கவில்லை. அந்த தோழருடைய விருப்பம் என்ன? அந்த தோழருடைய ஆசை என்ன? நபியே, இந்த உலகத்தில் நான் உங்களுடன் இருப்பது போன்று நாளை மறுமையிலும் இருக்க வேண்டும். அப்போது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும், அஇன்னி பிகஸரத்தி சுஜூத், அதிகமாக இறைவனுக்கு சிரம் பணிந்து சுஜூது செய்து நீ எனக்கு அதற்காக உதவி செய்வாயாக. எப்படி சொல்லவில்லை? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. நீ என்னுடைய பணிவிடையாளர் என்ற பெருமையிலே இருந்துவிடு என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹுவை அதிகமாக வணங்கு, அல்லாஹுக்கு அதிகமாக நீ சஜிதா செய், அதன் மூலமாக எனக்கு நீ உதவி செய், நான் அல்லாஹ்விடத்தில் அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நபியை நம்முடைய தூதரை மனிதர்கள் மட்டும் நேசிக்கவில்லை, அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த கால்நடைகள், மிருகங்கள், கற்கள், மரங்கள் அந்த தூதரை நேசித்தன. அல்லாஹ்வுடைய தூதர் சலாலத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதம். இந்த உலகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. இந்த மனிதனுக்கு உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்தவன் மிருகங்களுக்கு கொடுத்திருக்கிறான், கற்களுக்கு கொடுத்திருக்கிறான், பாறைகளுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி தான் நம்மிடத்திலே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராவிலே அவர்கள் முதன் முதலாக பள்ளிவாசலை கட்டிய பொழுது மக்களுக்கு பிரசங்கம் செய்வதற்காக ஒரு பலகை, ஒரு மரத்தை வைத்திருந்தார்கள். அந்த மரத்திலே ஏறி நின்று கொண்டு சாய்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்வது, மக்களுக்கு உபதேசம் வழங்குவது அவர்களது வழக்கம். அதற்கு பிறகு ஒரு ஆசாரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்து விட்டார். அந்த மேடை அமைத்தவுடனே அதன் மீது ஏறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த மரக்கட்டை பள்ளியினுடைய ஒரு ஓரத்திலே வைக்கப்பட்டு விட்டது. முதன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேடையில் ஏறி அவர்கள் பிரசங்கம் நிகழ்த்திய போது அழக்கூடிய ஒரு சத்தம், தேம்பி தேம்பக்கூடிய ஒரு சத்தத்தை தோழர்கள் கேட்கிறார்கள். கடைசியிலே சுற்றியும் பார்த்தால் அந்த தேம்பருடைய அந்த சப்தம், அந்த அழக்கூடிய அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் அந்த மரக்கட்டையிலிருந்து வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி சென்று அந்த மேடையிலிருந்து இறங்கி சென்று அந்த கட்டையை அணைக்கிறார்கள். அப்போது அந்த கட்டையினுடைய அழுகக்கூடிய சப்தம் அங்கே குறைகிறது. இந்த அளவிற்கு ஒரு சாதாரண ஒரு இறைவனுடைய படைப்பாகிய ஒரு மரம் கூட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது. மிருகங்கள் நேசித்திருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்திற்குள்ளே செல்கிறார்கள். அங்கே ஒரு ஒட்டகம் அவர்களை பார்த்தவுடனே கனைத்த நிலையிலே தனது பாசத்தை வெளிப்படுத்திய நிலையிலே ரசூலிடத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடவி கொடுக்கின்றார்கள். அது அருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சை விளங்கி கூறினார்கள். அவருடைய பேச்சை புரிந்து கொண்டு சொன்னார்கள், இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது, இதனுடைய உரிமையாளர் இதற்கு மூலமாக முழுமையாக பணி வாங்கிக் கொண்டு வேலையை வாங்கிக் கொண்டு அதற்குரிய தீனியை கொடுப்பது கிடையாது என்று அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிசனம் கண்டிக்கின்றார்கள். அல்லாஹ் உனக்கு இந்த வாகனத்தை உரிமையாக்கி கொடுத்திருக்கிறான், அதன் மூலமாக நீ பணிகளை வாங்கிக் கொள்கிறாய், வேலைகளை வாங்கிக் கொள்கிறாய், அல்லாஹுவை நீ பயப்படுவது கிடையாதா, அதற்குரிய உணவை நீ முழுமையாக கொடுப்பது கிடையாதா என்று. இப்படி அன்பிற்குரியவர்களே, ஏராளமான ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சிகள், கற்பனை கதைகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே துல்லியமாக எப்போது நடந்தது, யார் அதை பார்த்தது, யாரின் மூலமாக அது அறிவிக்கப்படுகிறது என்று வரலாற்று ஆதாரமிக்க நிகழ்ச்சிகளாக, நிகழ்வுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஏதோ ஒருத்தருடைய அன்பிலே கற்பனையிலே நாம் சொல்லக்கூடிய கவிதைகளோ அல்லது காவியங்களோ கதைகளோ கிடையாது. மாறாக வாழ்க்கையிலே நடந்த நிஜங்கள், யதார்த்தங்கள் தான் சொல்லப்படுகின்றன. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நம்முடைய முக்கியமான பார்வை என்ன? நாம் எதற்கு இந்த அளவிற்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிறோம்? இன்று நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களை பின்பற்றுவதிலே வெற்றியை தேடக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். இன்று பலர் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப மார்க்கத்தை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள். எப்படி? மற்றவர்களுக்கு குர்ஆன் கிடையாது, அவர்களுக்கு ஒரு ஆதார நூல் கிடையாது, அவர்கள் எதை கற்பனை செய்கிறார்களோ அதுதான் அவர்களுக்கு மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஷைத்தான் இந்த சமுதாயத்தில் சிலரை தள்ள பார்க்கிறார். அவர்கள் அதற்கு நியாயம் கற்பிக்க பார்க்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது நமக்கு அழகு கிடையாது. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவோ அதை அவர் செயல்படுத்த வேண்டும், ரசூலுடைய வாழ்க்கை எதுவோ அதை அவர் செயல்படுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நிறைவு செய்யப்பட்டு விட்டது. நன்மை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்பித்து தந்து விட்டார்கள். தீமைகளை விட்டு நம்மை தடுத்து விட்டார்கள். எனவே புதிதாக ஒருவர் இதுவும் நன்மைதான், இதை நீங்கள் செய்யுங்கள், இதுவும் நன்மைதான், இதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதற்கு இந்த மார்க்கத்திலே அதிகாரம் கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வாழ்க்கையின் கடைசி பகுதியிலே 10வது ஆண்டு அவர்கள் செய்த அந்த ஹஜ் பயணத்திலே அரபாவிலே அவர்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றான். சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், நபியே முஸ்லிம்களே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அற்கொடையையும் நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாமை உங்களுக்கு மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த வசனத்தின் மூலமாக என்ன அறிகிறோம்? மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது, மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது. அதாவது இந்த மார்க்கத்திலே கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகள், இந்த மார்க்கத்திலே செயல்படுத்த வேண்டிய நல்ல காரியங்கள், கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், இவை அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு விட்டன, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டன. யாரின் மூலமாக? அல்லாஹ்வின் மூலமாக, அல்லாஹ்வின் தூதரின் மூலமாக. ஆகவே மற்றொருவர் அல்லாஹ்வுக்கு பின்பு ரசூலுக்கு பிறகு ஒருவர் இந்த மார்க்கத்திலே தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒன்றை செய்ய முடியுமா? மற்றவர்களே அப்படி கிடையாது, யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி செல்லலாம், அது அவர்களுக்கு மார்க்கமாக கொள்கையாக கோட்பாடாக மாறிவிடும். ஆனால் இஸ்லாமிய சமூகத்திலே அப்படி கிடையாது, இந்த மார்க்கத்திலே அப்படி கிடையாது, ஏக இறைவனுடைய இந்த கொள்கையிலே அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியுடைய 2697வது ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃஹுவ ரத். யார் ஒருவர் நம்முடைய இந்த கட்டளையிலே, நம்முடைய இந்த மார்க்கத்திலே அதில் இல்லாததை, நம்முடைய இந்த மார்க்கத்திலே அதில் இல்லாததை புதிதாக உண்டாக்கின்றாரோ, புதிதாக நுழைக்க பார்க்கிறாரோ, அது மறுக்கப்பட வேண்டியது, அது ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இந்த மார்க்கத்திலே யார் ஒருவர் இதில் இல்லாததை புதிதாக ஏற்படுத்துவாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. இவ்வளவு தெளிவான செய்தி பாருங்கள். மார்க்கம் என்பதை எங்களுடைய இந்த கட்டளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கமும் அல்லாஹ்வின் பக்கமும் இணைத்து சொல்கிறார்கள். மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வழிமுறை, இந்த ரெண்டை தவிர வேறொன்று கிடையாது. இதிலே நாங்கள் சொல்லாததை, நாங்கள் கற்பிக்காததை யார் உள்ளே நுழைக்க பார்க்கிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியது. மேலும் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃஹுவ ரத். யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார் ஆனால் அதை நாம் செய்ய சொல்லவில்லை, அமலன் லைஸ அலைஹி அம்ருனா, நாம் சொல்லாத ஒரு காரியத்தை யார் செய்கிறாரோ மார்க்கமாக, ஃஹுவ ரத்துன், அது மறுக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வமன் யஅசு மின்கும் ஃபஸயரா இஃத்திலாஃபன் கதீரா ஃஅலைக்கும் பிமா அரஃப்தும் மின் சுன்னதி வஸுன்னதில் குலஃபாஇ ராஷிதீனல் மஹ்தியீன். தங்களுடைய தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு உபதேசத்தை, ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதனுடைய தொடரிலே சொல்கிறார்கள், எனக்கு பின் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பல மாறுபாடுகளை, பல குழப்பங்களை, பல கருத்து வேற்றுமைகளை பார்க்கலாம். இன்று எப்படி மக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்களவா, இதுவும் மார்க்கம்தான், இதுவும் மார்க்கம்தான், இதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம் என்று. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பல வழிகேடுகளை, பல குழப்பங்களை, பல கருத்து வேற்றுமைகளை பார்க்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃஅலைக்கும் பிமா அரஃப்தும் மின் சுன்னதி வஸுன்னதில் குலஃபாஇ ராஷிதீனல் மஹ்தியீன், நீங்கள் அறிந்த என்னுடைய சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். என்னுடைய கலீஃபாக்கள் நேர்வழி பெற்ற என்னுடைய கலீஃபாக்கள் என்னுடைய பிரதிநிதிகள் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றுங்கள், அவர்களுடைய வழியிலே நீங்கள் செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே நமக்கு ஒரு உரைகளை தருகிறார்கள். நாம் எதை கொண்டு நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உட்பட்டதா என்று உரசி பார்ப்பதற்குண்டான அந்த அளவுகோலை தருகிறார்கள். இது ஏன் ஒவ்வொருவரும் குர்ஆனையும் நபிமொழியையும் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப தங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப புரட்ட பார்க்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய வழிமுறை என்னுடைய கலீஃபாக்களுடைய வழிமுறை எது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததோ அதுதான் இஸ்லாம். எது சஹாபாக்களிடத்தில் இருந்ததோ அதுதான் இஸ்லாம். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹிற்கு பிறகு சஹாபாக்களுக்கு பிறகு ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இதுவும் இஸ்லாம் இதுவும் இஸ்லாம் என்று சொல்வதற்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்சனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பிதஅ வ குல்லு பிதஅத்தின் ளலாலஹ வ குல்லு ளலாலத்தின் ஃபின்னார். பேச்சுகளிலே மிக உண்மையான பேச்சு அல்லாஹ்வுடைய புத்தகம். வழிமுறைகளில் ஒழுக்கங்களில் நடைமுறைகளில் பழக்க வழக்கங்களில் மிக அழகானது முஹம்மதுடைய பழக்க வழக்கம், முஹம்மதுடைய நடைமுறை, முஹம்மதுடைய கலாச்சாரம். காரியங்களில் மிக மோசமானது மிக கெட்டது எது? இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்டவை, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அனாச்சாரம். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேட்டை உருவாக்கிவிடும், ஒவ்வொரு வழிகேடும் மனிதனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த மேற்கூறப்பட்ட ஆதாரங்களை கொண்டு இந்த மேற்கூறப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள் நபியினுடைய வழிகாட்டலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இப்போது நாம் உரசி பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கின்றான் சூரா ஆல இம்ரானுடைய 33வது வசனத்திலே, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனீ யுஹிப்புகுமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தை மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அன்பு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அவர்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், நபியே நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை ஏக இறைவனை நேசிப்பவர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று நீங்கள் வாதிட்டால், அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், நபியாகிய தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றினால்தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும், வயல்பிரிடக்கும் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹு கபூர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன், மிகப்பெரிய கருணையாளன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விற்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டும், ரசூலுக்கு இவர்கள் கட்டுப்பட வேண்டும். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் புறக்கணிக்கிறார்களோ நிராகரிக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புவது கிடையாது, அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அன்பிற்குரியவர்களே, மிக முக்கியமான செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஒருவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் யாரை பின்பற்ற வேண்டும்? ரசூலை, நபியை பின்பற்ற வேண்டும். தன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டும், ரசூலுடைய செயலிலிருந்து ஆதாரத்தை காட்ட வேண்டுமே தவிர இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்று தன்னுடைய மனைவிக்கு ஏற்ப பேசுவதற்கு அனுமதி கிடையாது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய மார்க்க சகோதரர்களுக்கு சில அறிவுரைகளை அழகிய முறையிலே அன்பாக அவர்கள் மீது கருணை கொண்டு சொல்வதற்குத்தான் நான் ஆசைப்படுகின்றேனே தவிர அவர்களை சாடுவதற்கோ அவர்களை திட்டுவதற்கோ நான் விரும்பவில்லை. இன்று ரசூலுடைய பெயரால், ரசூலுடைய அன்பு என்ற பெயரால் மக்கள் எத்துணை அனாச்சாரங்களை செய்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த மார்க்கம் அகாச்சாரத்திலிருந்து வழிகேட்டிலிருந்து அப்பாற்பட்ட தூய்மையான மார்க்கம். இந்த மார்க்கத்திலே என்னை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும், குர்ஆனை மட்டுமே நீங்கள் ஆதாரமாக காட்ட வேண்டும், குர்ஆனுடைய விளக்கமாகிய நபிமொழியை மட்டுமே ஆதாரமாக காட்ட வேண்டும். மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அவர்களை போன்றே ஆகிவிடுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஹபஷா எத்தியோபியா நாட்டுக்கு சென்றிருந்த நபியினுடைய மனைவியர்களிலே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையிலே கிறிஸ்தவர்களுடைய அந்த சர்ச்சைகளை பற்றி பேசுகின்றார். அங்கே தான் பார்த்த அழகிய படங்களை பற்றி பேசுகின்றார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திலே இருந்து அரைகுறையாக அந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். மயக்கம் தெளிந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், உலாயிக ஸிராருல் கல்ப் இதா மாத ஃபீஹிம் நபி அவ் ரஜுல் ஸாலிஹ் பனூ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வஸவ்வரு ஃபீஹி ஸூரா. இவர்கள்தான் மக்களிலே மிக மோசமானவர்கள். யார் அவர்கள்? தங்களிலே ஒரு நல்லவர் இறந்து விட்டால், தங்களிலே ஒரு நபி இறந்து விட்டால், அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொள்வார்கள், அங்கே ஒரு நினைவிடத்தை கட்டிக் கொள்வார்கள், இறைவனை வணங்குவதற்கு அங்கே ஒரு வணக்கத்தலத்தை கட்டிக் கொள்வார்கள். பிறகு அந்த வணக்கத்தலத்திலே அந்த இடத்திலே அந்த நல்லவர்களுடைய உருவங்களை அவர்கள் வரைந்து கொள்வார்கள். இவர்கள் மோசமானவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் யூதர்கள் மீது, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் கிறிஸ்தவர்கள் மீது. ஏன்? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிக்கொண்டார்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை செய்தார்கள்! அத்துடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சேர்த்து சொன்னார்கள், லா தத்தகிது கப்ரி ஈதா, என்னுடைய கபரை நீங்கள் விழா கொண்டாடும் இடமாக, கூடி ஒருமித்து நீங்கள் கொண்டாடும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். லா தத்தகிது கப்ரி வதனை யுஅபத், ஒரு வணங்கப்படும் சிலையாக என்னுடைய கபரை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே சிலர் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே தோழர்கள் அவர்களை பின்பற்றினார்கள். சற்று யோசித்து பாருங்கள், சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து பார்ப்போம். இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாகிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் பலர் செய்யக்கூடிய அநாச்சாரங்களை பார்க்கும். முதலாவதாக, இந்த மாதத்திற்கு என்று ஒரு மௌலூத் என்ற புத்தகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை படிப்பதை வணக்கமாக, வழிபாடாக, ரசூலின் மீது அன்பு வைப்பதாக சொல்லுகின்றார்களே, இதற்கு ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன ஆதாரம் இருக்கிறது? சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன ஆதாரம் இருக்கிறது? ரசூலை புகழ்வதாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுங்கள், அவருடைய குணத்தை பற்றி பேசுங்கள், அவர்களது கொள்கையை பற்றி பேசுங்கள், அவருடைய நற்பண்புகளை பற்றி பேசுங்கள். எந்த விதத்திலும் யார் எழுதியது, எப்போது எழுதப்பட்டது, அதிலே என்ன கருத்துகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் தெரியாமல், அறியாமையிலே நம்மிலே பலர் செய்து கொண்டிருக்கிறார்களே, இதை ஒரு புனிதமாக நினைத்துக் கொண்டு அன்பிற்குரியவர்களே, ரசூலுடைய வாழ்க்கையிலே இதற்கு ஆதாரம் கிடையாது. இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்படி கூடி அமர்ந்து ரசூலை கவியாக பாடி புகழ்வது வணக்கம் என்று இருந்திருந்தால் அல்லாஹ் நமக்கு அதை குர்ஆனிலே சொல்லியிருப்பான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சொல்லி இருப்பார்கள், சஹாபாக்கள் அதை செய்திருப்பார்கள். எந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் சொல்லுங்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே சமீப காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு புதுமையான கலாச்சாரம் தானே தவிர இது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. யார் இதை செய்கிறார்களோ அறியாமையிலே செய்கிறார்கள். ரசூலின் மீது அன்பு இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்காத ஒன்றை செய்கிறார்கள். ரசூல் சொல்லிக் கொடுக்காத ஒன்றுக்கு நன்மை எதிர்பார்க்க முடியாது. இதிலே மிகப்பெரிய மற்றொரு செய்தி என்னவென்று சொன்னால், அந்த கவிதைகளிலே அல்லாஹ்விற்கு இணையாக, அல்லாஹ்விற்கு சமமாக நபியை புகழ்கிறார்களே, அல்லாஹ் அக்பர், இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்கு ஆளாகி விடுகின்றார்கள். நபியை நாம் புகழலாம், அவர்களுடைய நன்மைகளை பற்றி, உயர்வுகளை பற்றி நாம் சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்விற்கு சமமாக, இறைவனுக்கு சமமாக, ரப்புக்கு சமமாக நாம் அவர்களை ஆக்க முடியாது. அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமல்ல, இன்னும் நல்லவர்களை எல்லாம் அளவு கடந்து அல்லாஹ்விற்கு சமமாக புகழக்கூடிய கவிதைகள் தான் அந்த புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இவற்றை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும், இவற்றை விட்டு தங்களுடைய கலாச்சாரத்தை சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன, அந்த சபைக்கு ரசூலுடைய உயிர் வருகிறது என்று நம்புகிறார்கள். யா ரப்பல் ஆலமீன், ஒரு மாற்று, அதாவது இந்த இஸ்லாமிய அறியாதவர்கள் கூட ஒரு உயிர் உலகத்திலே ஊசலாடுகிறது என்பதை நம்ப மாட்டார்கள், அதை ஒரு அறியாமை என்று சொல்வார்கள். நமக்கு குரானில் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, இறந்தவர்களுக்கு ஒரு தடுப்பு இருக்கிறது இந்த உலகத்திலே, அவர்கள் இந்த உலகத்தை பார்க்க முடியாது. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த பண்பு என்ன, அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுக்கம் என்ன, நீங்கள் என் மீது சலவாத்து சொல்லுங்கள். யார் என் மீது ஒருமுறை செலவாக்கு சொல்லுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 முறை கருணை காட்டுகின்றான், அவர்களுக்கு 10 நன்மைகளை தருகிறான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான். என்னை நீங்கள் கவியாக புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், யா அல்லாஹ் நபி முஹம்மதின் மீது உன்னுடைய விசேஷமான கருணையை இறக்கு, அவர்களுக்கு உன்னுடைய அருள் வளங்களை ஆசீர்வாதங்களை இறக்கு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் ஒருமுறை அப்படி கூறினால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன, 10 முறை அல்லாஹ் நமக்கு கருணை காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள்களை, 10 அருள்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அல்லாஹ் தஆலா நம்முடைய நபியை புகழ்வதை பாருங்கள். இன்னல்லாஹ் வமலாயிக்கத்துஹு யுஸல்லூனா அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபியின் மீது விசேஷமாக அருள் செய்கிறான். அவனுடைய மலக்குகள் நபியின் மீது துஆ, நபியின் மீது அருள் வளங்களை கொண்டு துஆ செய்கின்றார்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது உண்மை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், ஸலவாத்து சொல்ல வேண்டும், அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்தை கொண்டு நம்முடைய நன்மைகளை பெருக்கிக் கொள்ளலாம், அல்லாஹ்வுடைய கருணைகளை தேடிக்கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு இது போன்று இணை வைக்கக்கூடிய மார்க்கத்தில் சொல்லப்படாத அனாச்சாரங்களை செய்து நம்முடைய இறை நம்பிக்கையை பாடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. யார் ஒருவர் ரசூலுடைய உயிர் இந்த இடத்திற்கு வருகிறது, மௌலூதன் வணக்கக்கூடிய இடங்களிலே, நபியை பற்றி புகழப்படக்கூடிய இடங்களிலே நபியினுடைய உயிர் வருகிறது என்று சொல்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைத்த ஷிர்க் செய்த குற்றத்திற்கு ஆளாகின்றார்கள். குர்ஆனிலே அப்படி கூறப்படவில்லை, நபியினுடைய வரலாறுகளிலே அவர்களுடைய வாழ்க்கை உபதேசங்களிலே நமக்கு அப்படி கூறப்படவில்லை. சற்று யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் சலாம் சொல்லுங்கள், உங்களுடைய சலாம் மலக்குகளின் மூலமாக எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ் என்னுடைய உயிரை எனக்கு திருப்புகிறான், நான் அந்த சலாமிற்கு பதில் சொல்கிறேன் என்றுதான் சொன்னார்களே தவிர எப்படி சொல்லவில்லை, நீங்கள் சலாம் சொல்லக்கூடிய இடத்திற்கு நான் ஆஜராகி அந்த சலாமை கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா எப்படி ஒவ்வொருத்தருக்கும் மரணத்தை கொடுத்து விட்டானோ அதுபோன்று தூதருக்கும் மரணத்தை கொடுத்து விட்டான். மரணிக்காத ஒருவன் அல்லாஹ் ஒருவன் தானே தவிர மனிதர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள். நபியை பார்த்து அல்லாஹ் கூறினார், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதுன், நபியே நீங்களும் மரணித்து விடுவீர்கள், மக்கள் எல்லோரும் மரணிப்பார்கள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய கபரை ஒரு சிலையாக மாற்றி விடாதீர்கள், என்னுடைய கபரை வணங்கக்கூடிய இடமாக மாற்றி விடாதீர்கள், விழா கொண்டாடக்கூடிய இடமாக என்னுடைய அடக்கத்தலத்தை மாற்றி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்திருக்கும் பொழுது அவர்களை இறைவனுடைய ஸ்தானத்திலே வைத்து புகழ்வதோ அல்லது அவர்களை பற்றி பேசக்கூடிய அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடங்களிலே அவர்கள் வருகிறார்கள் என்று நம்புவதோ இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமான கொள்கை. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, ரசூலின் மீது அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மீலாது விழாக்கள் நடத்துகின்றார்கள், பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தேதியிலே பிறந்தார்கள், வரலாற்று ஆசிரியர்களுடைய மிக துல்லியமான ஆய்வுபடி, மிக ஆதாரமிக்க ஆய்வுபடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய 9வது தேதியில் தான், 9வது பிறையில் தான். இன்று மக்கள் ரசூலுடைய பிறந்த நாள் என்று 12வது நாளிலே அவர்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 12வது நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நாள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அசிங்கமான தீய கலாச்சாரத்திலிருந்து எப்படி பாதுகாத்து விட்டான் பாருங்கள். மக்கள் ஒரு தவறான செய்தியை நம்பி சிறை 12 அவர்களுடைய பிறந்த நாள் என்று நினைத்துக் கொண்டு அங்கே பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றார்கள். ஆனால் நபி பிறந்த நாள் என்ன, நபி பிறந்த தேதி என்ன, ரபீஉல் மாசத்தினுடைய 9வது விடை. அடுத்ததாக இந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது, இது யாருடைய கலாச்சாரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். சாதாரண மனிதனாக இருந்ததிலிருந்து, இறை தூதராக மாறியதிலிருந்து, மிகப்பெரிய அழைப்பாளராக மாறியதிலிருந்து, இஸ்லாமிய நாட்டின் அரசராக, இஸ்லாமிய நாட்டின் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரியாக மாறியதிலிருந்து 63 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். எங்கேயாவது வாழ்க்கையிலே ஒரு நாள் தனக்காக பிறந்த நாள் கொண்டாடி இருக்கின்றார்களா? பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். மதினாவிலே அவர்களை சுற்றி அவர்களுக்காக உயிர் கொடுப்பதற்காக அவர்களை நேசித்த மிகப்பெரிய ஒரு கூட்டம், ஆண்கள் பெண்கள் என்று மிகப்பெரிய ஒரு தோழர்களுடைய கூட்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்தார்கள். எங்கேயாவது ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கான பிறந்த நாள் கொண்டாடினார்கள் என்று இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இது ஒரு நன்மை, ஒரு புனிதமான செயல், ஒரு நல்ல செயல் என்று இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்க மாட்டார்களா? தான் பிறந்த ஒரு நாளை நீங்கள் ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே அதை கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்க மாட்டார்களா? இப்படிப்பட்ட ஒரு அதாவது அறிவுக்கு ஏற்காத ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரவில்லை. மாற்றார்களுடைய கலாச்சாரம் முற்றிலுமாக இறைவனுடைய நேரான வழிக்கும் அப்பாற்பட்டது. இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரான தூய்மையான இயற்கைக்கு முரண்பட்டது. சற்று யோசித்து பாருங்கள், நன்றி சிந்தித்து பாருங்கள். பிறந்த நாள் என்று சொல்கிறார்களே, எது பிறந்த நாள்? பிறந்த நாள் என்றால் என்ன? ஒரு தேதி, உதாரணத்திற்கு தேதி 10. இந்த தேதி 10 நீங்கள் பிறந்த நாள் என்று சொல்வீர்களா? நீங்கள் தேதி 10 பிறந்தீர்கள் என்ற காரணத்தால் 10 தேதி எப்போதெல்லாம் வருகிறதோ அது எல்லாம் உங்களுடைய பிறந்த நாளாக ஆகுமா? அப்படி நீங்கள் கொண்டாடுகிறீர்களா? யாராவது உலகத்தில் கொண்டாடுகிறார்களா? கொண்டாடுவது கிடையாது. இரண்டாவது, கிழமை எடுத்துக் கொள்ளுங்கள், வியாழக்கிழமை உதாரணத்திற்கு. வியாழக்கிழமையிலே ஒருவர் பிறந்தார் என்ற காரணத்தால் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வரும் பொழுது யாராவது பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்களா? கொண்டாடுவது கிடையாது. சரி, உதாரணத்திற்கு ஜனவரி மாதம், ஜனவரி மாதத்திலே ஒருவர் பிறந்தார் என்ற காரணத்தால் ஜனவரி மாதம் வரும்போதெல்லாம் ஒருவர் பிறந்த நாள் கொண்டாடுகின்றாரா? பிறந்த நாள் கொண்டாடுவது கிடையாது. இப்போது என்ன செய்கிறார்கள்? இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வேண்டி இது என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறார்களே, ஒருவர் சொல்கின்றார் உதாரணத்திற்காக இன்று என்னுடைய பிறந்த நாள் என்று. இன்னைக்கு என்ன தேதி? 30. இன்று என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறார். என்ன, எப்படி என்று கேளுங்கள். அவரிடத்தில் 30 தேதி என்ன மாசம்? மார்ச் மாசம். 30 தேதி மார்ச் மாசம் என்னுடைய பிறந்த நாள். 30 தேதி மார்ச் மாசம் என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறீர்களே நண்பரே. 30 தேதி மார்ச் மாதத்திலே நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு ஆண்டு இல்லையா? அதற்கு ஒரு வருடம் இல்லையா? நான் 30 ஆண்டு 1980 பிறந்தேன். 30 தேதி மார்ச் மாதம் 1980 தான் நீங்கள் பிறந்த தேதியை தவிர 30 தேதியும் மார்ச் மாதமும் வரும்போதெல்லாம் உங்களுடைய பிறந்த தேதியாக அது ஆகாது. 30 தேதி மார்ச் மாதம் வரும்போதெல்லாம் உங்களுடைய பிறந்த நாளாக அது ஆகாது. எப்படி ஆக முடியும்? அப்படி அது உங்களுடைய 30 தேதி உங்களுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் 30 நாள் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். அல்லது மார்ச் மாதம் உங்களுடைய பிறந்த நாள் என்று சொன்னால் ஒவ்வொரு மார்ச் மாதத்தினுடைய ஒவ்வொரு தேதியும் நீங்கள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். இல்லையா, கொண்டாடுவது கிடையாது. அங்கே ஒரு வருடம் இருக்கிறது, அந்த வருடத்தில் தான் நீங்கள் பிறந்தீர்கள். எப்போது நீங்கள் பிறந்தீர்களோ அன்றைய தினத்துடனே உங்களுடைய பிறந்த நாள் முடிந்து விட்டது. அடுத்து நீங்கள் வாழக்கூடிய நாள் தானே தவிர நாம் பிறந்த நாள் மீண்டும் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு முறை வருகிறது என்று எந்த ஒரு அறிவாளியும் பகுத்தறிவை கொண்டு இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியவர் சொல்ல மாட்டார். 80 வயதிலே வந்து கொண்டு இது என்னுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறார்கள், கேலி செய்கிறார்களா, தமாஷ் பண்ணுகிறார்களா? 80 வயதை கடந்து விட்டார்கள், இவ்வளவு பெரிய கிழவராக காட்சியளிக்கிறார்கள். இன்று நான் பிறந்த தேதி என பாலகரா நீங்கள் பால் குடிக்கிறீர்களா? என தவறக்கூடிய குழந்தையா? இன்றைய தினத்தில் ஆஸ்பத்திரியில் உங்களை கொண்டு வரப்பட்டதா? கருத்தை யோசித்து பாருங்கள். பகுத்தறிவை பேசுகிறோமே, அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமே, எந்த அறிவை கொண்டு இந்த பிறந்த நாளை நீங்கள் நியாயப்படுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறார்கள்? சரி, ரசூலுல்லாஹ் தான் வாழ்க்கையில பல வேளையில் இதை மறந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வருகிறார்களா? அல்லது ரசூலுடைய தோழர்கள் ரசூலை உண்மையாக நேசிக்கவில்லை என்று சொல்கிறார்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உயிரை விட அல்லவா ரசூலை நேசித்தார்கள்? அவருடைய வாழ்க்கையில எங்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கிறார்கள்? ரசூலுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள், ரசூலுடைய மார்க்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொட்டி கொடுத்தவர்கள், ரசூலுடைய அன்பிலே அவர்கள் திளைக்காதவர்களா? அன்பிற்குரியவர்களே, முழுக்க முழுக்க இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுவது என்பது இது மாச்சார்களுடைய மௌத்திக கலாச்சாரத்திலிருந்து காப்பி அளிக்கப்பட்ட ஒன்று. இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு நீங்கள் ஆதாரத்தை தேட முடியாது. ரசூலுடைய வழிகாட்டலிலே நீங்கள் இதற்கு ஆதாரத்தை தேட முடியாது. ரசூலை பற்றி பேசுவதாக இருந்தால் வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் பேசலாம், ஒவ்வொரு ஜுமாவிலும் பேசுகிறார்கள். அதற்காக வேண்டி இந்த மாதத்தை குறிப்பாக ஆக்கி, அதிலும் ஒரு தேதியை குறிப்பாக ஆக்கி அந்த நாளிலே பிறந்த நாள் விழா கொண்டாடுவது, அதை விமர்சனையாக செய்வது, இவையெல்லாம் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நீங்கள் இவற்றிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், திருந்திக் கொள்ளுங்கள். இது நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய கலாச்சாரம் கிடையாது. நீங்கள் எத்தனையோ விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் புகுத்தப்பட்ட கலாச்சாரம். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கோபித்துக் கொள்ளாதீர்கள். இதோ நமக்கு முன்னாடி காட்சி தருகிறது இந்த கொடி. இந்த கொடியை வணங்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? இந்த கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்களா? நாம் குனிவதற்கு, சுஜூது செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, புனிதமாக மதிப்பதற்கு யார் தகுதியானவன்? அல்லாஹ் தகுதியானவன். அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒன்றை தொட்டு முத்தமிட்டு அதை வணக்கமாக கருதுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய காபாவில் இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதை தவிர வேறொன்றும் கிடையாது. அதுவும் ஹஜருல் அஸ்வதை தொடும் போது கூட இந்த ஹஜருல் அஸ்வதை கொண்டு புனிதத்தை தேடுகிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் இதை தொடும்படி கூறியிருக்கிறான், நபி தொடும்படி கூறியிருக்கிறார்கள், எனவே நான் அல்லாஹிற்கு வணக்கம் செய்வதற்காக இதை தொடுகிறேன் என்ற எண்ணம் தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எண்ணங்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஹஜரல் அஸ்வதை வணங்குகிறேன், அந்த கருப்பு கல்லை தொட்டு நான் கும்பிடுகிறேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. எனவேதான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த கல்லை முத்தமிடும் பொழுது எனக்கு தெரியும் நீ ஒரு கல்லுதான், நீ லாபத்தை கொடுக்க மாட்டாய், நீ நஷ்டத்தை கொடுக்க மாட்டாய், என்னுடைய தூதர் முத்தமிடுவதை நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நானும் உன்னை முத்தமிட்டு இருக்க மாட்டேன். இந்த அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தவித்தார்கள்? எந்த மக்கள் கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கிக் கொண்டார்களோ, கபர்களை கட்டி எழுப்பி அதை கட்டிடமாக ஆக்கினார்களோ, அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவித்தார்கள். அங்கு செல்பவர்களை தவித்தார்கள், அங்கு செல்லக்கூடிய பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவித்தார்கள். காரணம் என்ன? அது இந்த இஸ்லாம் குழி தோண்டி புதைத்த சிலை வணக்க வழிபாட்டிற்கு வழிவகுத்துவிடும் என்று பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய கபர்கள் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்தார்கள். நபியினுடைய கபரை பாருங்கள், மதினாவிற்கு செல்லக்கூடிய நீங்கள் அங்கு சஹாபாக்களுடைய கபரை பாருங்கள். ஒரு முஸ்லிமுடைய கபர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கபர் என்றால் அந்த புதைக்குழி எப்படி இருக்க வேண்டும் என்றால், பூமியிலிருந்து ஒரு ஒட்டகத்தினுடைய திமில் அளவிற்கு, ஒரு ஜான் அளவிற்கு தான் அது உயர்த்தப்பட வேண்டும். அது கபர். அங்கே ஒரு மனிதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அடையாளத்திற்காக அந்த கபரை மிதிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குற்றமாக சொன்னார்கள். அங்கே அசுத்தம் செய்வதை குற்றமாக சொன்னார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு சொன்னார்கள், கபர்களின் மீது கட்டிடங்கள் எழுப்புவதை நான் தடை செய்கிறேன், கபர்களை நீங்கள் சுண்ணாம்புகளை கொண்டு கற்களை கொண்டு கட்டுவதை நான் தடை செய்கிறேன், அங்கே விளக்குகள் எரிக்கப்படுவதை நான் தடை செய்கிறேன், யாருடைய கபர் என்று அவருடைய பெயர் பலகை பெயர்கள் எழுதப்படுவதை நான் அங்கே தடை செய்கிறேன். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள், அலியே நீங்கள் செல்லுங்கள், எங்கெல்லாம் விசேஷமாக தலைவர்களுக்கு என்று அல்லது மக்களிலே மதிக்க தகுந்த ஆன்மீகவாதிகளுக்கு உயர்வாக கபர்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவோ அந்த கபர்களை எல்லாம் நீங்கள் மற்றவர்களுடைய கபருக்கு சமமாக ஆக்கி வந்து விடுங்கள் என்று சிலர் சொல்வது போன்று தலைமட்டமாக ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை, இடித்து நொறுக்குங்கள் அவை பூமிக்கு சமமாக ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை. அதாவது பொது மக்களுடைய கபர்களுக்கு சமமாக அதை ஆக்கிவிடுங்கள். இவர் தலைவர், இவர் ஆன்மீகவாதி என்று விசேஷமாக அவர்களுக்கு என்று தனிப்பட்ட முறையில் கட்டிடங்கள் கபர்கள் எழுப்பப்படக்கூடாது. இன்று அப்படி எழுப்பப்பட்ட காரணத்தால் தான் என்று பார்க்கிறோம் இறந்தவர்களை மக்கள் வணங்குவதை. இது அல்லாஹுவை வணங்க தெரியாத மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் இருக்கலாம், இது அவர்களுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைத்தல் என்ற மிகப்பெரிய குற்றத்திற்கு சமமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா இந்த இணை வைத்தல் என்ற குற்றத்தை மன்னிக்க மாட்டார். இன்னஹு மைஸ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருவர் அல்லாஹுவை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை வணங்கி விடுகிறாரோ, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை படைப்பினங்களுக்கு செய்து விடுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறார். அவர் நிரந்தரமாக நரகத்திலே செல்வார். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இணை வைத்தல் மிகப்பெரிய ஒரு அநியாயம். அநியாயத்திலே மிகப்பெரிய அநியாயம் என்ன? படைத்த இறைவனுக்கு சமமாக அவனுடைய படைப்பினங்களே ஆகும். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், இன் அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வயக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக. இன்று மக்கள் இது போன்ற ஜெண்டாக்களை கும்பிடுகிறார்கள், அதை தொட்டு முத்தமிடுகின்றார்கள், அதற்கு பூக்களை போட்டு அலங்கரிக்கிறார்கள், அங்கே நேர்த்திகளை செய்கிறார்கள், அல்லது கபர்களுக்கு சென்று நேர்த்திகள் செய்கிறார்கள், அங்கே இரவு கழிக்கிறார்கள், அங்கே செல்வதால் தங்களுக்கு அருள் கிடைக்கும் என்று நம்பிக்கை கொள்கிறார்களே. அன்பிற்குரியவர்களே, இவை அனைத்தும் மாற்றார்களுடைய கலாச்சாரத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட செயல்களாகும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு அனுமதி கிடையாது. இன்னும் இது போன்று ஏழைய அனாச்சாரங்கள், ஏழைய வழிகேடுகள் நம்முடைய சமுதாயத்தில் கல்வி அறிவு இல்லாத காரணத்தால். நான் அவர்களை குறை சொல்கிறேன் என்றால், அவர்கள் உண்மையிலேயே சரியான முறையிலே குர்ஆனையும் நபி வழியையும் அதற்கு தகுதியான நல்ல மார்க்க அறிஞர்களிடத்திலிருந்து கேட்காத காரணத்தால் இந்த தவறான வழியிலே சென்றிருக்கிறார்கள். உண்மையான கல்வியை குர்ஆனை அவர்கள் திறந்து படிக்கும் பொழுது, நபியினுடைய மார்க்கத்தை அவர்கள் திறந்து படிக்கும் பொழுது நிச்சயமாக நேர்வழி பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் சற்று தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் செய்யக்கூடிய செயல்களை சிந்தித்து பார்த்தார்கள் என்று சொன்னார். இது அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா, நம்முடைய முன்னோர்களான உண்மையான நம்முடைய வழிகாட்டிகளான சஹாபாக்கள் இதை செய்திருக்கிறார்களா என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள். இங்கு இடையிலே எங்கிருந்து குழப்பம் வருகிறது? யார் இந்த மார்க்கத்தை தங்களுடைய மனைவிக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டு தங்களுடைய உலக ஆதாயத்தை தேடுகின்றார்களோ, லாபத்தை தேடுகின்றார்களோ, பாமர மக்களை ஏமாற்றி தங்களுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகின்றார்களோ, மார்க்கத்தை தங்களுடைய உஜீவனத்திற்கு வாழ்க்கைக்கு வழியாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்களோ, அவர்களின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள், இப்படிப்பட்ட சீர்கேடுகள், இணை வைக்கக்கூடிய காரியங்கள் இந்த சமுதாயத்தில் ஊடுருவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வோமாக. நம்முடைய அல்லாஹ்விற்கு உண்மையிலே நாம் வணக்க வழிபாடுகளை செய்வோமாக. நம்முடைய இறை நம்பிக்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் ஏற்று நடப்போமாக. இந்த மார்க்கத்திலே ரசூலுடைய சுன்னத் எதுவோ அதை மட்டுமே நாம் பின்பற்றுவோமாக. சஹாபாக்கள் எந்த வழியிலே நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடினார்களோ அந்த வழியிலே நாமும் நடந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவோமாக. பின்பு வந்தவர்கள் இந்த மார்க்கத்திலே நுழைத்த புதுமையான அனாச்சாரங்களை எல்லாம் விட்டு விலகி நம்முடைய இறை நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய மன்னிப்பையும் அருளையும் அன்பையும் வழங்குவானாக. இதுவரை இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி, அல்லாஹ்வுடைய அன்பை நாடி, மார்க்கத்தினுடைய இல்மை தேடி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பை, அருளை, அவனுடைய கிருபையை, இம்மை மறுமையினுடைய உயர்ந்த பாக்கியங்களை, நாளை மறுமையிலே சொர்க்கத்தின் நற்செய்தியை தந்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும் வ அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.